ஸ்துதி சதகத்தில் 29வது ஸ்லோகம். முனி ஜனமனப்பேட்டீரத்னம் ஸ்புரத் கருணாநடி விஹரண கலாகேகம் காஞ்சிபுரி மணிபூஷணம் ஜகதி மகதோ மோகவியாதே நிருணாம் பரமௌஷதம் புரஹரதிருஷாம் சாஃபல்யம் மே புரஹா பரிஜிரும்பதாம். இதோட பொருள் என்னென்னா, முனிஜன மனப்பேட்டி ரத்னம், முனிவர்களுடைய மனமாகிய பெட்டியில் விளங்கும் ஒரு ரத்னம் அப்படிங்கிறார் காமாட்சியம். ஸ்புரத் கருணாநடி விஹரண கலாகேகம், கருணை என்ற நாட்டிய பெண்ணுக்கு ஜொலிக்கின்ற ஸ்புரத் கருணாநடி, ரொம்ப அழகான கருணை என்ற அந்த நாட்டிய பெண்ணுக்கு விஹரண கலாகேகம். கலாகேகம்னா ஒரு கலைக்கூடம்னு வச்சுக்கலாம். அந்த பெண் நாட்டியமாடுற ஒரு கலைக்கூடமாக காமாட்சி இருக்கா. காஞ்சிபுரி மணிபூஷணம், காஞ்சி தேசத்தை ஒரு பெண்ணாக நினச்சா. நாரீஷு ரம்பா நகரேஷு காஞ்சின்னு ஒரு ஸ்லோகம் வரும். நம்ம காஞ்சி தேசம் ரொம்ப அழகான ஒரு க்ஷேத்திரம். அந்த காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு காமாட்சி ஒரு மணிபூஷணம், ஒரு ரத்தமெல்லாம் பதித்த ஒரு ஆபரணம் போல் காமாட்சி இருக்காங்க. ஜகதி மகதோ மோகவியாதேகே நிருணாம் பரமௌஷதம், இந்த உலகில் நிருணாம் மனிதர்களுக்கு மகத்தோ மோகவியாதேகே பெரியதொரு மோகவியாதி இருக்குது, அதுக்கு காமாட்சி பரமௌஷதம், பெரிய வியாதிகள்னால ரொம்ப நல்ல மருந்து அப்படின்னு சொல்கிறார். புரஹரதுஷாம் சாஃபல்யம், புரஹரஹான முப்புறங்களை எரித்த பரமேஸ்வரன், அவருடைய திருஷாம் கண்களுக்கு சாஃபல்யம், கண் பெற்ற பயன் காமாட்சி. பரமேஸ்வரன் கண் படைத்த பயன் அவர் காமாட்சியை பார்த்தாருங்கிறது தான் அப்படின்னு சொல்கிறார். மே புரஹா பரிஜிரம்பதான், அந்த காமாட்சி என் முன்னாடி காட்சி கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அழகான பிரார்த்தனை. இன்றைக்கி இந்த ஸ்லோகத்தை படித்தபோது முனிஜன மனப்பேட்டி ரத்னம் சொல்கிறார். முனிவர்கள் மனத்தில் விளங்கும் ரத்னம், கருணை என்ற நாட்டிய பெண்ணுக்கு கலாகேகம், காஞ்சிபுரத்துக்கு மணிபூஷணம், நிருணாம் மோகவியாதேகே பரமௌஷதம் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாத்தையும் இன்றைக்கி சேர்ந்து பார்த்தபோது சிவன் சாரோட ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புஸ்தகத்தில் நமது ஆத்மா அப்படிங்கிற தலைப்பில் சிலதெல்லாம் விளக்கிறார். அவ்வளோ நமக்கு உபயோகமான விஷயங்கள் அது. ஆத்மாவுடைய விஷயத்தை பேசிட்டு ஜீவாத்மா பரமாத்மா, ஆத்மா என்ற ஒரு சக்தி இயங்கி வருகிறது என்பதை தெரிந்து கொண்டோம், அது பிரபஞ்சம் முழுங்கும் நிறைஞ்சிருக்கு அப்படிலாம் சொல்கிறார். அதே மாதிரி கனவுங்கிறது ஒரு பொய்த் தோற்றம், அது மாதிரி உலகையும் உலக வாழ்வையும் ஒரு நீண்ட கனவு என்பதாக வேதாந்தம் கூறுகிறது அப்படின்னு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஆத்மாவையும் இன்பத்தையும் பரிசீலித்த சாக்ரட்டீஸ் இவைகளுக்கு தூய்மையே அடிப்படையாக இயங்குவதாக வெளியிட்டிருக்கிறார். அதாவது பொருள் குடும்பம் போன்றவைகளில் பற்றை தவிர்ப்பதையே தூய்மை என்றும் அதுவே புத்தி என்றும் அவர் கூறியிருக்கிறார். அப்படி ஒரு வர்ச்சுங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்கிறார். அதாவது பொருட்பற்று குடும்பப்பற்று, இது ரெண்டும், இதுதான் மனுஷாளுக்கு வாழ்க்கையில் பெரிய மோகவியாதியாக வந்து பிடிச்சிட்டுருக்கு இல்லையா. அதை போக்கிக்கிறதுக்கு காமாட்சியுடைய பஜனம்தான் அருமருந்து அப்படின்னு முககவி சொல்கிறார். வேதாந்த புஸ்தகங்கள் படிக்கிறது அதெல்லாம் பற்றி சில விஷயங்கள் சொல்கிறார். கனவு என்ற அனுபவத்தை நமக்கு பகவான் அளித்திருப்பதால் தான் கடவுள் ஆத்மா என்ற ஒரு மேலான வஸ்து இயங்குவதை நம்மால் அனுமானத்தினுடனாவது உணர்ந்து வர முடிகிறது. கனவு மூலமாக ஆத்மானு ஒன்று இயங்குறதுங்கிறது தெரியுது, ஆனால் ஆத்மீகம்ங்கிறது நமக்கு ரொம்ப எட்டாத தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். தெய்வீகமே அற்று போயின்ட்டுருக்கு. ஏன்னா ஜனங்கள் தெய்வ வழிபாடு பண்ணால் கூட நேர்மையாக இல்லை, அப்படின்னுலாம் வாய்ன் பண்ணுறார். அப்படி குடும்பப்பற்று பொருள்பற்றெல்லாம் விளக்கின பின்ன சந்நியாசிகளாக விளங்கும் செயல் வேதாந்திகள், வெறும் வாய் வேதாந்திகள் அவளுடைய சங்கம் அதெல்லாம் ரொம்ப கண்டித்து சொல்கிறார். செயல் வேதாந்திகள் கூட ஆத்மீக சக்திக்காக பாடுபடவில்லை, உலகை மாயையாக உணரக்கூடிய ஒரு ஜென்மாவை அடையாத வரையில் ஆத்மீக மகத்துவத்தை அடைய முடியாது என்பதை அவர்கள் முற்றிலும் அறிந்து வந்தவர்கள் ஆவார்கள். ஏன், மகான்கள் கூட ஆத்மீகத்துக்கு மனம் கொள்ளவில்லை. எனவே ஆத்மானந்தத்தை ஏற்பதற்கு சர்வ கலாசாலைகள் கிடையாது அப்படின்னு சொல்றார். அது எசாட்டரிக். இதில் மகான்கள் கூட ஆத்மீகத்திற்கு மனம் கொள்வதில்லை அப்படின்னு சொல்றார். ஏன்னா மகான்களுடைய பாதை வேறு, அது தெய்வத்தின் மூலமாக தெய்வத்தினுடைய அருள் மூலமாக அந்த ஆத்மீக சக்தியை அடைகிறது. அதை சார் வந்து இந்த காலத்தில் தெய்வ வழிபாடு ஸ்தோத்திரங்கள் கர்மாக்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப கமர்ஷியல் ஆகிட்டு, ஸ்தோத்திரம் படிக்கிறதுக்கும் எதுவும் பலிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது அப்படின்லாம் கடுமையாக சொல்கிறார். ஆனால் கடைசியில் நிற்க ஹோமங்கள் கர்மாக்கள் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் தெய்வங்களை கடமையுடன் ஆராதிக்க வேண்டியதின் பொருட்டு தெய்வீக பெரியோர்களால் அருளப்பட்டவைகளாகும். ஆனால் சமீப காலத்தியவர்கள் இவைகளை வினைகளின் நிவர்த்திக்காக பயன்படுத்த வகை செய்து விட்டனர் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நல்ல புத்தி அடக்கம் அப்படின்னு அந்த தெய்வீகத்தில் உயரத்துக்கு தான் அந்த பகவானுடைய ஸ்தோத்திரங்களையும் பகவானுடைய நாமத்தையும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். மௌனத்தை ஏற்றாலும் பகவான் நாமாவை உச்சரிப்பவர் மகான் ஒரு இடத்துல எழுதியிருக்கார். இந்த வேதாந்த புஸ்தகங்கள் படிக்கிறவளை பற்றி சொல்கிறார். வேதாந்திகளை முக்காலும் இழந்துவிட்ட இக்காலத்திலோ சுத்த பாமரர்களில் ஒரு சிலர் ஏதாவது ஆத்மீக சக்தியை அடைந்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் வேதாந்த புத்தகங்களில் பலவற்றை பக்கம் பக்கமாக புரட்டி பார்க்கிறார்கள். சிலர் பகவத்கீதையும் தூய மந்திர சாஸ்திரங்களையும் உபனிஷத்துகளையும் படித்து பார்க்கிறார்கள். இப்படி பல புஸ்தகங்களை ஆராய முற்படும் பொழுது அவர்கள் மேலும் குழப்பத்தை கொண்டு விடுகிறார்களே தவிர தங்களுடைய நோக்கத்திற்கு அவைகளின் மூலம் திருப்தியான உபாயத்தை காண முடிவதில்லை. பொதுவாக இவைகள் அனைத்தும் பகவானிடத்தில் சரணடைய வேண்டுமென்றும் ஆசாபாசங்களை அகற்ற வேண்டுமென்றும் ஐம்புலன்களை அடக்க வேண்டுமென்றும் தன்னை அறிந்து கொள்ள வேண்டுமென்றும் பிரபஞ்சத்தை மாயை என்று உணர வேண்டுமென்றும் யோகத்தை ஏற்க வேண்டும் என்று கூறி இருக்கின்றனவே தவிர தொகையை செலுத்தி டிக்கெட் வாங்கி கண்காட்சியை கண்டுகளிக்கும் விதத்தில் இவர்களுக்கு தெளிவாக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோகம்ங்கிற ஒரு பதத்தை எடுத்துட்டு சுவாச பந்தனெல்லாம் பண்ணுறா, குண்டலினி சக்தியை வளர்த்துக்கிறதுக்கு யார் யார்ட்டமில்ல போகிறா, அதெல்லாம் ஒன்றும் பலிக்காது அப்படின்னுலாம் சொல்லிட்டு அவர் சொன்னதில் இதுதான் ரொம்ப முக்கியமானப்பட்டது. பொதுவாக வேதாந்த நூல்கள் வேதாந்திகளுக்காக அருளப்பட்டவைகளே அன்றி பாமரர்களுக்காக அல்ல. அதாவது சிறந்த விவேகிகள் முற்றின விவேகிகளாக செயல் வேதாந்திகளாக உயர்வதற்கும் சித்த வளர்ச்சியை ஏற்பதற்கும் சந்நியாசத்தில் விருப்பமுள்ளவர்கள் பாசங்களை துறக்க ஆயுத்தமாக்கிக் கொள்வதற்கும் அருளப்பட்டவைகள் ஆகும். தெய்வ பாசத்தை கொண்டுவிடும் மகான்களுக்கோ வேதாந்த நூல்கள் தேவையில்லை. வேதாந்த நூல்களை பின்பற்றும் வேதாந்திகளுக்கு தெய்வங்கள் ஒருமையின் தத்துவத்தை உணர்த்தி வந்ததுடன் அடுத்தடுத்து உயர்படிகளை கடக்கவும் உதவி அளித்து வந்தன. இக்காலத்திலோ வேதாந்த வாழ்க்கையை வாயளவிற்கு மேல் செயலாற்ற முடியாத நவீனர்கள் தங்களை யோகி என்ற அளவுக்கு விளம்பரப்படுத்தி வருவதுடன் பதவிகளிலும் நிதியிலும் நாட்டத்தை கொண்டு விடுகின்றனர். யோகிகளுக்கு பதவி ஏது, தனம் ஏது, விளம்பர ஆசை ஏது? யோகிகள் யாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர்கள் அல்லவா? எனவே நவீன யோகிகள் இன்றையிலிருந்தே பாமரர்களுள் நல்லவர்களாக உயர முயற்சி எடுக்க வேண்டுமே அல்லாது ஏதோ தங்களை மறுபிறவியை கொள்ளாத ஞானியைப் போல பாராட்டிக் கொள்வது பாபமாகும் அப்படின்னு சொல்றார். அதனால் முனிஜன மனப்பேட்டி ரத்தம் அப்படிங்கிறது அந்த உயர் விவேகிகள் அம்பாளை தியானம் பண்ணி அம்பாவோட உதவியோடு அவளுக்கு உலகப்பட்டெல்லாம் விலகிடுது. அதனால் ஒன்றும் பேசுறதுக்கே இல்லை. நமக்கு குடும்பத்திலையும் பொருட்பற்றும் இருந்துண்டு பல பிரச்சனைகள் இருந்து நம்ம அதை பேசி தீர்த்தின்றோம் இருக்கோம்னாலே நம்ம வந்து வேதாந்தம் படிக்கிறதுக்கு லாய்க்கலை. அதுக்கும் தாண்டி மௌனமாக இருக்கிற வாழ்க்கை முனிவர்கள் பேர். அந்த முனிவர்களுக்கு தான் அவளோட ஹிருதயத்தில் காமாட்சி இருந்து அந்த வேதாந்த பக்குவங்களுக்கு உதவி பண்ணுறார். மற்ற நமக்கெல்லாம் பாமரர்களுக்கெல்லாம் பகவான் காமாட்சி ரூபத்திலிருந்துட்டு கருணை பண்ணுறார். இந்த கருணை பண்ணுறது கூட ஸ்புரத் கருணாநடி விஹரண கலாகேகம் அப்படின்னு சொல்லி கருணை வடிவம் காமாட்சின்னு சொல்லிடலாமே. கருணை என்ற நாட்டிய பெண்ணுக்கு ஒரு கலாகேகம். அந்த மகான்கள்ட்டே நம்ம பார்த்துருக்கோம், மகாபிரிவா கருணை பண்ணும்போது நேராக அந்த அவ கேட்குற பலனை கொடுத்துடலாம். ஆனால் இந்த சுந்தர் ராமன் சன் ஆஃப் ராம துரஸ்வாமிங்கிறத பார்த்தா எவ்வளோ விளையாட்டு பண்ணி அந்த கருணை பண்ணுறான். அந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவாட பக்தர்கள் தங்களுடைய அனுபவங்கள் சொல்லும்போதும் அந்த கருணையை பண்ணுறது ஒரு விளையாட்டாக பண்ணுறான். அதைத்தான் இந்த மாதிரி ஸ்புரத் கருணாநடி விஹரண கலாகேகம் அப்படின்னு சொல்கிறார். ஜகதி மகதோ மோகவியாதேகே நிருணாம் பரமோஷது. நமக்கு இருக்கிறது உலகப்பற்றுங்கிற மோகவியாதி, அது போகிறதுக்கு காமாட்சியை இடையராது பஜனம் பண்ணணும். பரமேஸ்வருடைய கண்களுக்கே கண் பெற்ற பயனாக விளங்குற அந்த காமாட்சி என் கண் முன்னாடி வரணும்னு வேண்டிக்கிறேன். அந்த மாதிரி நம்ம பக்தி பண்ணி ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு ஜென்மாவில் ஈஸ்வரஸ்வரூபமாகி நம்மளும் காமாட்சியை தரிசனம் பண்ணுவோம். அது வரைக்கும் அம்பாள்கிட்ட பக்தி பண்ணும். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா.